ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மருடன் மும்பையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்புத் துறையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் மனித உரிமைகளை பேணி காப்பதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்துமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்த அமைதி திட்டத்தின்படி பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். திரு கீர் ஸ்டார்மர் இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று திரு கீர் ஸ்டார்மரும் பிரதமரும் இருநாட்டு குழுக்கள் அளவிலான பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு கீர் ஸ்டார்மரின் இந்திய பயணத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக கூறினார். கடந்த ஜூலை மாதம் தாம் இங்கிலாந்து சென்றபோது இரு நாடுகளுக்கிடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத் துறையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கான்பரா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மால்ஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு ஒத்துழைப்பு, இணைய பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பல்வேறு உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து திரு ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீசியும் சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியும் வலிமையும் அடையும் என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் மனித உரிமைகளை பேணி காப்பதில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பார்படோஸ் நாட்டின் பிரிட்ஜ்டவுன் நகரில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டில் தொழில்நுட்பம் குறித்த பயிலரங்கிற்கு தலைமை வகித்து பேசிய அவர், தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான காமன்வெல்த் நிதியம் மற்றும் காமன்வெல்த் இளையோர் திட்டங்களில் இந்தியாவின் பங்களிப்பை சுட்டிக்காட்டினார். காமன்வெல்த் நாடுகளின் மொத்த மக்கள் தொகையில் 60% மக்கள் இந்தியாவில் வசிப்பதாக குறிப்பிட்ட அவர், பருவநிலை மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக தெரிவித்தார். கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் செயல்படுத்தப்படுவதுடன் சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காக்களும் அதிக அளவில் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஓம் பிர்லா கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி டீப் ஃபேக் போன்றவற்றை உருவாக்கி எதிரணியைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பினாலோ அல்லது விளம்பரங்களை வெளியிட்டாலோ உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான விளம்பரங்களை வெளியிடும் போது அது குறித்த தெளிவான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக சர்வதேச செலாவணி நிதியத்தின் நிர்வாகி இயக்குநர் திருமதி கிறிஸ்டலினா ஜார்ஜிவா பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் நிலையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உலக அளவில் வளர்ச்சிக்கான நடைமுறைகள் மாறி வருவதாகவும் முக்கியமான வளர்ச்சி இயந்திரமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றம், பொது கட்டமைப்பு வசதி போன்றவற்றின் வாயிலாக இந்தியாவின் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி கிறிஸ்டலினா ஜார்ஜிவா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்த அமைதி திட்டத்தின்படி முதற்கட்டமாக பிணைக்கைதிகளை விடுவிக்க இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் 1250 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்ததுடன் 250 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதேபோன்று இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் உட்பட காசா பகுதியைச் சேர்ந்த 67,000 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இருதரப்பினரிடையே உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் இந்த அமைதி திட்டத்தின் முதல் கட்டமாக செயல்படுத்த இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினரும் ஒப்புக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் பிணை கைதிகள் அனைவரும் விரைவில் விடுதலை செய்யப்படுவதுடன் இஸ்ரேல் தனது படைகளை காசாவிடமிருந்து விலக்கிக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அமைதி உடன்படிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவதுடன் காசா பகுதி மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்கச் செய்வதும் காசாவில் அமைதியை நிலைநாட்ட வழிவகுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நடவடிக்கை இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வலிமையான தலைமைத்துவத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இந்த அமைதி உடன்படிக்கையை வரவேற்றுள்ளனர். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி புதுதில்லியில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார். குடியரசு துணைத் தலைவரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தில்லி பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் பொறுப்பு வகிக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணனை அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் யோகேஷ் சிங்கை சந்தித்து அப்பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி கூறினார். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து அருந்திய குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கோல்ட்ரீஃப் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் சென்னையில் மத்திய பிரதேச காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கோல்ட்ரீஃப் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
கோல்ட்ரீஃப்ங்கிற இந்த மருந்துல தான் அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற கலப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மருந்துல நச்சுத்தன்மை எந்த அளவுக்கான கலப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு உடனடியா 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுமதி தரல, க்ளோசர் ஆர்டரும் கொடுத்தாச்சு. 10 நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தி இந்த நச்சுத்தன்மை உள்ள இந்த பொருள் கலப்புக்கு காரணத்தை கேட்பாங்க. அவருடைய அந்த பதிலுக்கு பிறகு நிரந்தரமாக அந்த கம்பெனி மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப தற்காலிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வதற்கு 2-3 நாள்ல முடிவு எடுத்துருவோம். பல்வேறு மாநிலங்களில் நிகழவிருந்த அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரியாக கண்காணிக்காத 2 சீனியர் டிரக் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்.
கேரள அரசு பேருந்துகளில் புற்றுநோயாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கணேஷ்குமார் இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக கூறினார். இதன்படி சூப்பர் பாஸ்ட் பேருந்துகள் உட்பட கேரள அரசு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து பேருந்துகளிலும் புற்றுநோயாளிகள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என்றும் திரு கணேஷ்குமார் குறிப்பிட்டார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் இணை, ஜெர்மனியின் ஹென்ரிக் ஜெபன்ஸ், இங்கிலாந்தின் ஜோஷ்வா பாரிஸ் இணையை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மருடன் மும்பையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு துறையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் மனித உரிமைகளை பேணிக்காப்பதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்துமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்த அமைதி திட்டத்தின்படி பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.